கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 17. பழுவேட்டரையர் கோரிக்கை. கரூரிலிருந்து மிக திறமை வாய்ந்த சித்த வைத்தியர்கள் தஞ்சையை வந்தடைந்தனர். அவர்களுடைய குருவும் வந்திருந்தார். அரண்மனையில் அவர்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்திருந்தனர். தனது முதன்மையான சீடரையும் மற்றொருவரையும் மட்டும் அனுப்பிவிட்டு கருவூர் தேவர் தஞ்சை புறப்பாடியிலேயே தங்கியிருந்தார். அவர் அருள்ஞானமிக்கவர். எப்போதும் சிவனடியையே மனத்திலே தொழும் பான்மையினர். கவிதை உள்ளம் படைத்தவர். காடுகளில் பல திங்கள் தங்கியிருந்து தவம் செய்யவல்ல சக்தி பெற்றவர். அவர் தன் சீடர்கள் புடைசூழ பழுவேட்டரையரை வந்து பார்த்தார். நாடியை பிடித்து பார்த்த வண்ணம் அவர் பழுவேட்டரையரின் உடல் முழுவதையும் ஒருமுறை நோட்டம் பார்த்தார். பழுவேட்டரையரின் வல்லமை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கின்றார். அவரது அதிகார திறமையை குறித்து அறிந்திருக்கின்றார். போர்க்களத்தில் மார்பிலே காயம் ஏற்பட்டு படுக்கையிலே கிடக்கும் அவர் நிலையை தெளிவாக புரிந்து கொண்டார். ரணக் சிகிச்சை செய்து உடைந்த வேல் முனியை எடுத்துவிட்டால் பழுவேட்டரையர் பிழைத்துக் கொள்ளலாம். இதுவரை அந்த இரும்பு துண்டு அந்த மார்பிலே தங்கியிருக்க அவர் சகித்துக் கொண்டிருந்த நிலைதான் அவரை வியப்புக்கு உள்ளாக்கியது. அதுவும் ஈசன் செயல்தான் என்று நினைத்து திருநீர் எடுத்து அவர் நெற்றியிலே பூசுவதற்கு அருகே இருந்த பஞ்சவன் மாதேவியிடம் அளித்தார். பஞ்சவன் மாதேவியின் கண்கள் கலங்கியிருந்தன. செயற்கை அழகு சேராத அவள் முகம் சோர்வுற்றிருந்தது. கருவூர் தேவரின் முகத்தை அவள் நோக்கி, ஐயா, என் தந்தை பிழைப்பாரா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். கருவூர் தேவர் பஞ்சவன் மாதேவியின் பக்கம் திரும்பி, குழந்தாய், உன்னை மிக சோர்வுற்றிருக்கிறாய். உன் உள்ளத்திலே இத்தகைய வேதனைக்கெல்லாம் இடம் கூடாதே. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சிவனது கழலை நெஞ்சில் பதித்த மகான்கள் பலர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுள் திருநாவுக்கரசர் எனும் சிவனடியார் யமபயத்தை போக்குவதற்காக பாடியிருக்கிறார். நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். அதை நீ பாடி துதி குழந்தாய். நம் கையில் ஏதும் இல்லை. ஆண்டவன் சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கும். எனினும் நாளைக்கு வாழால் அறுத்து சுட ஏற்பாடு செய்திருக்கின்றேன். என் சீடர்கள் அருகே இருப்பார்கள். கவலைப்படாதே குழந்தாய், ஈசன் இருக்கின்றார் என்று கூறினார். பஞ்சவன் மாதேவிக்கு அந்த சொற்கள் ஆறுதலாகத்தான் இருந்தன. பழுவேட்டரையரும் தேவர் கூறியதை கேட்டுவாறு இருந்தார். தேவர் சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பழுவேட்டரையர் பஞ்சவன் மாதேவியை அருகழைத்து,
மகளே, உன் கவலை எனக்கு வேதனை அளிக்கிறது. உடலில் பட்ட புண்ணை விட உன் கண்ணீர் என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. அதை பற்றித்தான் நான் இரவும் பகலும் சிந்தித்துக் கொண்டே வருகிறேன். நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கில்லை என்றார்.
ஐயோ தந்தையே, என்ன கூறுகின்றீர்கள்
என்று விம்மினாள் மாதேவி.
ஆம் குழந்தாய், உறுதியுடன் இரு. சாவு என்னும் பயம் மனிதனை கோழையாக்கிவிடும். ஆனால் நான் அதை வரவேற்று முன்னிலும் அதிகமாக பலத்தோடு இப்போது இருக்கிறேன். அந்த பலம்தான் என் உடலிலே எழும் 1000 வேதனைகளையும் தடுத்து நிறுத்துகிறது. உன்னை தக்க இடத்தில் அமர்த்தாமல் நான் செல்கின்றேனே என்பதால் உண்டாகும் பயம்தான் சூழ்ந்திருக்கிறது மகளே.
பஞ்சவன் மாதேவி விம்மினாள்.
தாங்களே இப்படி சொல்லலாமா? எனக்கு நல்வழி செய்யாமல் போகின்றேன் என்று கூறுகின்றீர்களே. அப்படியாயின் என்னை விட்டு போய்விட போகின்றீர்களா அப்பா?
என்னை யமன் அணுக முடியுமா? என்றாலும் நான் பயப்படுவதை பற்றி கூறுகிறேன். உன்னை இந்த சோழ நாட்டு அரசியாக்க திட்டமிட்டேன். என் சகோதரருக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு இதை விட வேறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. என்னை வளர்த்தவர் உன் தந்தை. என்னை ஆளாக்கியவர் உன் தந்தை. இருந்த போது உதவியதை விட இறந்த பிறகு உதவியதுதான் அவரை நான் மறக்க முடியாத அளவுக்கு செய்துவிட்டது. கோட்டை காவலுக்கு மட்டும் பொறுப்பேற்றிருந்த நான் தனாதிபதியானேன். வேளக்கார படை தலைவனானேன். அரசருக்கு யுத்தி யோசனை கூறும் அமைச்சரானேன். மகளே, கடல் சூழ்ந்த இந்த நில உலகில் நான் வகிக்கும் பதவியை போன்று இந்த நாட்டிலும் எவரும் வகிக்கவில்லை. இருந்தென்ன பயன்? பழுவோர் வம்சம் நீடிக்க நான் எதுவும் செய்ததில்லையே. சோழ சிம்மாதனத்தில் பழுவூர் மகள் அமர்வதற்கு நான் வழி செய்தேன் இல்லையே. என் எண்ணெய் கூடுகள் சிதைந்து மண்ணாகின்றன. இறுதியாக நான் இப்போது ஒன்று நினைத்திருக்கின்றேன். அது எப்படியும் நடந்தாக வேண்டும். மரணம் அடைந்து விடுவேன் என்ற எண்ணத்தில் என்னை காண இவ்வளவு நாள் வராதவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். இரட்டை குடை ராஜாலியார் என்ன, திருக்கோவலூர் மலையமான் என்ன, சம்புவரையர் என்ன, வைதும்பன் என்ன, இப்படி வந்து கொண்டே இருக்கிறார்கள். குடும்பாளூர் வேளார் கூட என்னை வந்து பார்த்து இன்சொல் பேசி கண்ணீர் விட்டு சென்றிருக்கிறார்.
எல்லோருக்கும் நான் செத்து போய்விடுவேன் எனும் எண்ணம். மன்னர் மதுராந்தகர் வருவார், அவரிடம் ஓர் உறுதிமொழி கேட்க போகிறேன். உயர்ந்த இடத்தில் உன்னை அமர்த்த அவரிடம் வாக்கு கேட்க போகிறேன்.
மன்னரிடமா? என்னை பற்றியா? என்ன கேட்க போகின்றீர்கள்?
பார்த்து கொண்டே இரு. மன்னரின் மகன் கண்டரனுக்கு உன்னை மனம் புரிவிக்க வேண்டும் என்று கேட்க போகிறேன். கண்டரன் அடுத்து வரும் அரசன், நீ அரசி.
அப்பா, என்ன குழந்தாய்!
தாங்கள் மன்னரே, அப்படியெல்லாம் கேட்டுவிடாதீர்கள் அப்பா. என் விருப்பத்தை என்றோ கூறிவிட்டேன்.
இப்படி சொல்லாதே குழந்தாய்.
இளம் வயதில் விருப்பம் என்று தனியே உண்டா? விருப்பம், எண்ணம், ஆசை, ஆர்வம் எல்லாம் சூழ்நிலைக்கு தக்கபடி உருவாக்கி கொள்ள வேண்டியவைதான்.
அப்படி தன் தந்தையை என் மனத்தை மாற்றிக்கொண்டேன். தடாகத்தில் சிறு கல்லினால் கண்ணீர் எப்படி சரணமடைகிறதோ அது போன்று என் மனம் பேதலித்துக் கொண்டே இருந்தது. மனத்தில் திடமான கருத்து உருவாகாமல் நான் வேதனைப்பட்டேன். பழுவூரின் இன்று என்னை தாங்கள் தஞ்சைக்கு அவசரமாக வரவழைத்தீர்கள்.
பழுவேட்டரையர் பெருமூச்சு விட்டார்.
தஞ்சை மாளிகையில் இளைய பிராட்டி இருப்பார்கள், அவர்களிடம் நல்ல பெயரை வாங்கும் அளவுக்கு நடந்துகொள் என்று நல்லுரை கூறினீர்கள். இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு என்னை மனம் புரிவிக்க வேண்டும் என்பது அப்போது தங்கள் எண்ணம். இளைய பிராட்டியின் கருணை இன்றி அது நடவாது என்று கூறினீர்கள். இளவரசர் முன்பே மனமானவர் என்பது எனக்கு தெரியாது.
பழுவேட்டரையர் மெல்லனாய்த்திருக்க வேண்டும். அந்த நிலையில் அவ்வுணர்ச்சியை அறிவது கடினமே. என்றாலும் அவர் பஞ்சவன் மாதேவியை நோக்கி,
விவரம் அறியாதவளாக நீ இருக்கின்றா என்பதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை.
அரச குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏகபத்தினி விரதர்களாக என்றும் இருந்ததில்லையே.
உன் சகோதரியையே என் மகளையே எடுத்துக் கொள்ளேன். அவள் மதுராந்தகரின் இரண்டாவது பட்டத்தரிசி.
அது இருக்கட்டும், அதை பற்றி இப்போது என்ன.
உன்னை முதல் பட்டத்தரிசியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டரனுக்கு மனம் புரிவிக்க நினைக்கின்றேன் என்றார்.
தந்தையே, தாங்கள் இந்த நாட்டு ராஜ்ய விவகார நுட்பம் அறிந்தவர். தங்களுக்கு நான் யோசனை சொல்வதற்கு பொறுத்தருளுங்கள். அருண்மொழிவர்மருக்கு இளவரசர் பட்டம் சூட்டிய பிறகு இப்போது மாற்றுவது என்பது நடக்கும் செயலா? இந்த நாட்டு மக்கள் இளவரசர் மீது தங்கள் உயிரையே வைத்திருக்கின்றார்கள். கண்டரன் மதுரனுக்கு பட்டத்து ஆசையே இல்லை. அப்படி இருக்க என்னை அவருக்கு மனப்புரிவிப்பதில் என்ன அப்பா நன்மை? தாங்கள் எண்ணம் தான் எப்படி ஈடேறும்?
பஞ்சவன் மாதேவி இப்படி கேட்டதற்கு பழுவேட்டரையர் மறுமொழி கூறவில்லை. அவர் கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். தலையை யாரோ அழுத்துவது போன்ற பிரமை ஏற்பட்டது. இவ்வளவு நாளும் இல்லாத உறக்கம் வந்து சூழ்வது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ரதத்தில் ஏறி பூமிக்கு மேலே செல்வது போல் தோன்றியது. நெஞ்ச ஏதோ வந்தடைப்பது போல் தோன்றியது. தந்தை ஏதும் பேசாதிருப்பது கண்டு அவரை தொந்தரவு செய்ய விரும்பாதவளாய் பஞ்சவன் மாதேவி சற்று நகர்ந்து மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டாள். அடுத்த அறையில் வைத்தியர்கள் ஏதோ மூலிகைகளை அரைக்கும் ஓசை கேட்டுக் கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் உணர்வு பலமுறை தவறியது. அவர் உடல் லேசாகி வானவெளியில் எங்கெல்லாமோ பறப்பது போல் தோன்றியது. அவர் எதிரே விசித்திர விசித்திரமான சம்பவங்கள் தோன்றின. முதலில் இறந்து போன அவரது மனைவி வந்தாள். அவள் இறந்த பிறகு பழுவேட்டரையர் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவளை உயர் பீடத்தில் அமர்த்துவதிலும் செல்வாக்கை மேலும் வளர்த்துக் கொள்வதிலும் அவர் கவனம் செலுத்தியதால் திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அவள் இப்போது அவர் முன் தோன்றுகின்றாள், பாராட்டுகின்றாள். அவரை முழு மனத்தோடு பாராட்டுகின்றாள். தன் கணவர் ஒருத்திக்கு மேல் மணக்க கூடாது என்பதில் எந்த பெண்ணும் உறுதியாகவே இருப்பாள். அப்படி இருக்கும் போது நான் மட்டும் பஞ்சவன் மாதேவிக்கு இரண்டாம் திருமணத்தை பற்றி ஆலோசனை கூறுவது சரியா? அதோ வருகின்றாரே சுந்தர சோழரா? அடடா, என்னால் எழுந்து கூட வரவேற்க முடியவில்லையே. சுந்தர வடிவம் இன்னும் அப்படியே இருக்கிறதே. பொன்னிற மேனி ஒளி குன்றாதிருக்கிறதே. அதே வீர துடிப்பு விளங்கி நிற்கிறதே. காஞ்சி பொன் மாளிகைக்கு அவர் செல்லுவதில் எனக்கு விருப்பமே இல்லை. என் வார்த்தையை மீறி அவர் சென்றார். சென்றும் என்ன பயன்? அந்த பொன் மாளிகையின் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து புத்திர சோகத்தினால் அணு அணுவாக அழிந்தார். நான் ஒரு தடவை கூட அவரை போய் பார்க்கவில்லை. நான் எதிர்பார்த்த செயல்கள் வெகு வேகமாக நிறைவேறி வந்து கொண்டிருந்தன. என் மருமகன் மதுராந்தக உத்தம சோழன் அரியணை ஏறும் நாட்களை விரல் விட்டு எண்ணிக் கொண்டிருந்தேன். எல்லாம் எளிதாகவே நடந்தது. சுந்தர சோழர் இறந்து விட்டார். என் செயல் வெற்றிதான். என்னை எதிர்க்க கூடியவர்களை எல்லாம் ஒரு வழியாக மடக்கிவிட்டேன். என்ன பலன்? வெற்றியின் வழி தோல்வியாகத்தானே முடிந்தது. அதே சுந்தர சோழர் ஏதோ சொல்லுகின்றாரே, நான் இப்போது இருக்கும் நிலை குறித்து வருத்தப்படுகின்றார். அதோ அவர் கரங்கள் உடலை தடவி கொடுக்கின்றன. ஆஹா, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது! கண்ணீர் விட்டு அவர் கரங்களை பிடித்து கதறத் தோன்றுகிறது. நாடு இப்போது இருக்கும் நிலையை அவர் சுட்டி காட்டுகிறார். வேதனையாக இருக்கிறது. சோழ நாட்டு பெருமை குறைந்து வருகிறது என்றார். உண்மைதான், ஆனால் கோபம் வருகிறது. அடுத்து பட்டம் ஏறுவது அருண்மொழிதான் என்று உறுதி கொடுத்திருக்கும் போது இப்போது அதற்கு விரோதமாக செய்கின்றீர்கள் போலிருக்கிறது என்று கேட்கின்றார். எனக்கு மறுமொழி சொல்ல முடியவில்லையே என்று பழுவேட்டரையர் கூறிக்கொண்டே வந்தார். மற்றும் இனிய நலன்களுக்காக அரசாட்சியை மாற்ற நான் முயல வேண்டாம். என்ன ஆண்டு அனுபவிக்கப் போகிறேன்? என் சகோதரர் மகள் நலனுக்காகத்தான் இனி நான் பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் இப்போது திட்டமிடுகின்றேன் என்று சுந்தர சோழரிடம் கூறினு அவர் சிரித்தார். அந்த சிரிப்பு என் நடவடிக்கை வெற்றி ஊராது என்று கூறுவது போல் தோன்றியது. அவர் கடைசியாக கூறுகிறாரே, ஆம், ஆதித்த கரிகாலரை பற்றி கூறுகிறார். தன் மகன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று கேட்கின்றார். அவனை கொன்றவர்களை இன்றளவும் கண்டுபிடித்து தண்டனை தராததால் சோழரிடம் நீதி வழுவா முறை தவறிவிட்டது என்று கூறுகிறார். ஆம், அவர் கூறுவது முற்றிலும் உண்மையே. சோழ நாட்டு தலைப்பிள்ளையை கொன்ற குற்றத்திற்காக தக்க பலன் விசாரணை செய்யாமல் நிரபராதியை தண்டித்தோம். நல்ல வழியாக மரண தண்டனை விதிக்கவில்லை. நிரபராதியை விடுதலை செய்து தவற்றை ஒப்புக்கொண்ட ஒரு மகத்தான செயலை புரிந்தோம். அது போதுமா? உடனே குற்றம் செய்த கொடியவரை கண்டுபிடிக்க முயலுவோம். முன்பே ஒருவனை பிடித்து வைத்திருக்கின்றோம். அவன் மூலம் மற்றவரையும் தேடி பிடிப்போம். இதென்ன, இப்படி ஒவ்வொருவராக சிந்தித்து நமது அமைதியை குலைக்கின்றார்களே. குழம்பியிருக்கும் உள்ளத்தை மேலும் குழப்புகின்றார்களே. அதோ யார் வருகின்றார்கள்? நடையிலே ஒரு மிடுக்கு, ஆரவாரம், துள்ளல், கம்பீரமான ஒரு தோற்றம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.